الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله بلغ الرساله وادى الامانه ونصح الامه وجاهد في الله حق جهاده اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون
صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹு தஆலா தனித்தவன் ஏகன் இணை துணை அற்றவன் என்று சாட்சியம் கூறி அல்லாஹு தஆலாவின் இறுதி தூதர் எங்களின் ஏக தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பிள்ளையார்கள் தோழர்கள் அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த செலவு சாலிகங்கள் இன்று வரைக்கும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற நன்மக்கள் இனிவரும் காலங்களிலும் அவர்களது வழிமுறைகளை உள தூய்மையோடு பின்பற்றுவதற்கு உறுதி பூண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பு கட்டளை ஏற்று அவனது புனிதமான மாளிகையிலே ஜுமா தினத்து கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வந்தமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏவியவைகளை எடுத்து அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து தக்வாவின் அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கிறேன். தக்வாவுடைய வசியத்தை சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையாம் திருமறையில் எங்களை ஹைர உம்மா என்று சிலாகித்து பேசுகிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உக்ருஜத் லின்நாஸ், முழு மனித சமூகத்திற்காகவும் உருவாக்கப்பட்ட சிறந்த சமூகமாக நீங்கள் திகழ்கிறீர்கள். அந்த உயர் பதவியை அடைவதற்கு உங்களிடம் சிறப்பியல்புகள் இருக்கின்றன. அதுதான் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். இந்த பணியில் ஈடுபடுவதற்கான எரிபொருளாகிய ஈமானை கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை விசுவாசித்திருக்கிறீர்கள். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கு வாழ்ந்தாலும் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் அவர்களது சனத்தொகையின் நிலை வேறுபட்டாலும் சிறுபான்மையினராக பெரும்பான்மையினராக அவர்கள் வாழ முடியும். ஆனால் எந்நிலையிலும் அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த மாபெரிய பொறுப்பை மறந்து வாழ முடியாது. அதுதான் உலக மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை தலைத்தோங்க செய்வது, அமைதியை நிலைநாட்டுவது, மக்கள் நிம்மதி பெருமூச்சோடு வாழ்வதற்கான சூழ்நிலையை அமைத்துக் கொடுப்பது, உலகத்தில் மனிதன் வாழ்வதற்காக வாழுவது, மனிதத்தை குளிரோண்டி புதைக்கின்ற செயல்பாடுகள், அத்தூழியங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்களுக்கு எதிராக அவர்கள் கிளர்ந்தெழுதல், தீமைகளை களைதல். நாங்கள் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டவர்கள், முஸ்லிம்களுக்காக அல்ல, மனிதர்களுக்காக என்று அல்லாஹ் சொல்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வகையில் இந்த நாட்டில் வாழுகின்ற நாங்கள் இந்த நாட்டிலே சாலிகான நற்பிரஜையாக வாழ வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் வாழுகின்ற நாட்டிலே நாட்டு மக்கள் என்று ஒரு பகுதியினர் இருக்கிறார்கள், நாட்டு அரசாங்கம் என்று இன்னொரு பகுதி இருக்கிறது. இந்த ரெண்டு தளத்திலும் முஸ்லிம்களாகிய நாங்கள் சாலிகான பிரஜைகளாக வாழ வேண்டிய மார்க்கத்தின் கடமையும் காலத்தின் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் சாலிகான பிரஜையாக வாழுவதற்கான மொடலை, முன்மாதிரியை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த பூமி மக்கா, அந்த மக்காவிலும் அவர்கள் சாலிகான நட்புரஜையாக வாழ்ந்தார்கள். சஹாபாக்களையும் சாலிகான நட்புரஜைகளாக வாழ்வதற்கு பயிற்றுவித்தார்கள். அல்லாஹுவின் தூதரின் கொள்கையும் சஹாபாக்களின் கொள்கையும் இஸ்லாமாக இருந்தது. அத்தௌஹீத் என்னும் ஏகத்துவமாக இருந்த பொழுதிலும் தான் பிறந்த மண்ணை நேசித்தார்கள், தான் பிறந்த மண்ணில் வாழ்கின்ற மனிதர்களை நேசித்தார்கள். அந்த மனிதர்களோடு அவர்கள் ஒரு பிரஜையாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். கொள்கையிலே வேறுபட்டிருந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் மக்காவிலும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், அதே போல மதீனாவிலும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே சாலிகான பிரஜையாக நாங்கள் வாழ்வதற்கு சில உறவுகளை பேண வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அந்த உறவுகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, ஒரு முஸ்லிம் அல்லாஹோடுள்ள உறவை எப்பொழுதும் பேணி வர வேண்டும், அதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் அவன் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி, என் நிலையில் வாழ்ந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்னதை போல அவன் சிறுபான்மையர் இனத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் அல்லது பெரும்பான்மையினராக வாழலாம், முஸ்லிம் எப்பொழுதும் பேண வேண்டிய முதன்மையான உறவு அல்லாஹோடுள்ள உறவு. அந்த அல்லாஹோடுள்ள உறவு சீராக இருந்தால்தான் ஏனைய உறவுகள் சீரடையும். ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான நோக்கம் அவர்களுக்கு விளங்கும். அந்த நோக்கம் தான் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அதாவது வாழ்க்கையை வணக்கமாக்கி வாழ்வது, வாழ்க்கையை வணக்கமாக்கி வாழ்வது. இந்த வழக்கமாக்கி வாழ்கின்ற தொடரிலே அடிப்படையான இபாதத்துகளை சீராக செய்வது. ஒரு வாகனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது, வாகனத்திலே பெட்ரோல் தீர்ந்து விட்டதென்றால் ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு போய் பெட்ரோலை நிரப்பிக் கொள்றோம், திரும்ப அந்த வாகனம் சீராக ஓடுகிறது. அதே போலத்தான் வாழ்க்கையை வணக்கமாக்கி வாழுகின்ற அந்த பயணத்திலே ஃபில்லிங் ஸ்டேஷன் தான் ஐவேளை தொழுகை, முன்பின் சுன்னத்துக்கள், திக்ர் அவ்ராதுகள், தௌபாயத்து ஹார், துஆ, திலாவத்துல் குர்ஆன் என்பவை எங்களுக்கு எரிபொருள். அந்த எரிபொருளை நிரப்பிக் கொள்ளாமல் வாழ்க்கையை வணக்கமாக்க முடியாது. நாங்கள் படித்திருக்கிறோம், தொழில் செய்வது, திருமணம் செய்து கொள்வது, பிள்ளை வளர்ப்பது, குடும்ப பரிபாலனம், கல்வி கற்பது, கற்றுக் கொடுப்பது, இது எல்லாமே வணக்கம் என்று நாங்கள் படித்திருக்கிறோம் தான். அந்த வாழ்க்கையை வணக்கமாக்குகின்ற நீண்ட பயணத்திற்கான எரிபொருள் இதுதான். எனவே தான் உலகத்தில் வந்து மார்க்கப்பணி செய்து மறைந்த தூதர்கள் எல்லாரும் இந்த அழைப்பை விடுத்துக் கொண்டே இருந்தார்கள். எனது சமூகமே, உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹு கிடையாது. மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் அந்த ரசூல்மார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அந்த பணியை சரியாக செய்தார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாஹோடுள்ள உறவு எந்த அளவு தூரம் ஆரோக்கியமாக இருக்கிறது, எந்த அளவு தூரம் சீராக இருக்கிறது என்ற முகாசாபா தேவைப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது அனுபவித்து வருகின்ற லைஃப் ஸ்டைல் எங்களை எங்கே கொண்டு செல்கிறது? அல்லாஹ் கேட்கிறான், எங்கே செல்கிறீர்கள் மக்களே என்று. ஒரு காலம் இருந்தது, குதுபா பிரசங்கம் கேட்க வந்த மக்கள் எல்லாரும் இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் காது காட்டி அதை கேட்பார்கள். ஆனால் இன்று கருவிகளின் உலகம், டிஜிட்டல் உலகத்தில் வாழுகின்ற இளைஞர்கள் யோசிக்க வேண்டும். அதாவது ஆரோக்கியமற்ற நிகழ்ச்சிகள், நிகழ்வுகள், காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். சில போது மிம்பரிலே கத்தி போதுகின்ற பொழுது தன்னுடைய கையில் இருக்கிற ஸ்மார்ட் போனிலே சிலர் விளையாடி கொண்டிருப்பதை, வாட்ஸ்அப் பார்ப்பதை, பேஸ்புக் பார்ப்பதை எல்லாம் பார்க்கிறோம். எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, அடுத்த ஜெனரேஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்காவில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்கள், உலமாக்களை தங்கை செய்கின்ற மனிதர்கள், மார்க்கத்திலே உதாரணமாக தொழுகையை மிக பேணுதலாக தொழக்கூடிய மக்கள், இதர இமானத்துக்களும் அப்படித்தான். அதிலே நெளிவு சுழிவுகள் வந்தால் அது பற்றி கேட்டு தெரிந்து தங்களை நெறிப்படுத்திக் கொள்ள தயாரான மக்கள், மார்க்க தீர்ப்புகளை கேட்டு ஹலால் ஹராம் பேணி வாழ்வதிலே ஒரு முன்னெச்சரிக்கையோடு நடக்கின்ற மரபு கலாச்சாரம் இந்த நாட்டிலே இருந்து வருகிறது. அது சீர்குலைக்கப்படலாகாது. எனவே இந்த நாட்டில் வாழுகின்ற எங்களுக்கு முதன்மையான உறவு இறைவனோடுள்ள உறவு, அல்லாஹோடுள்ள உறவு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று உங்களுக்கு தெரியும் மியான்மர் பிரச்சனை, அந்த மியான்மர் இன சுத்திகரிப்பு விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்ததே. அந்த மியான்மருக்கு சுமார் 25-20 வருடங்களுக்கு முன்னால் இந்திய துணை கண்டத்தின் பேரோசை என வர்ணிக்கப்பட்ட அபுல் ஹசன் அலி நதிவி ரஹ்மஹுல்லாஹும் இன்னொரு ஆலிமும் சென்றிருந்தார்கள். அந்த காலத்தில் சொன்னார்கள், மக்களே, அல்லாவை விட்டும் தூரம் போய்க் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாவை நெருங்குங்கள், ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு விடுங்கள், ஏனெனில் நீங்கள் சோதிக்கப்படக்கூடும் என்று சொன்னார்கள். அந்த தீட்சியமான வார்த்தைகள், தூர நோக்கோடு கூடிய அந்த கருத்துக்களை நாங்கள் இன்று நிதர்சனமாக பார்க்கிறோம். ஆகவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, கனவான்களே, அல்லாஹோடுள்ள உறவை இன்னும் இன்னும் இருக்க வேண்டிய, கூட்டிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், குதுபாக்களில் கேட்கிறோம், பயான்களில் கேட்கிறோம், வானொலி உரைகளில் கேட்கிறோம், பத்திரிகைகளில் படிக்கிறோம். இறைவனோடுள்ள உறவு அது மிக முக்கியமானது. இரண்டாவது உறவு இருக்கிறது, படைத்தவனோடுள்ள உறவு மட்டுமல்ல, படைப்புகளோடு உள்ள உறவு. இஸ்லாமிய சரியா சட்டதிட்டம் ரெண்டு நலன்களை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது. ஒன்று மார்க்கம், மார்க்கத்தை பாதுகாத்தல். இரண்டாவது மனித நலன்களை பாதுகாத்தல். தௌஹீத் என்று பேசுகிறோமே, ஏகத்துவம் என்று சொல்லிக் கொள்கிறோம், அது என்ன? எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்பாடுகள், எங்களுடைய வணக்க வழிபாடுகள், கிரியைகள் அனைத்தையும் அல்லாவை நோக்கி ஒருமுகப்படுத்துதல், அதானே தௌஹீத். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் அவனிடத்தில் குவிப்பது. தௌஹீதுக்கு இந்த கருத்தை விளங்கி வச்சிருக்கிறோம். தௌஹீதில் இன்னொரு கருத்து இருக்கிறது, என்ன தெரியுமா? மனிதர்களோடுள்ள உறவு அகலப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் விரும்புறான். நீங்க என்ன நெருங்குறீங்களா, அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என் அடியார்களோடு நீங்க உறவை பேணணும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் அறிமுகம் செய்கின்ற இறை நெருக்கம் எப்படி தெரியுமா? அது இருட்டறையில் குருட்டு தியானம் செய்வதல்ல. அல்லாஹோடுள்ள உறவை பலப்படுத்துவதாக சொல்கிற முஸ்லிம், அல்லாஹ் படைத்த படைப்புகளோடும் உறவை சீர் செஞ்சிக் கொண்டுதான் அல்லாஹ் நெருங்க முடியும். படைப்பு அல்லாஹ்வின் குடும்பம் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. படைப்புகள் அல்லாஹ்வின் குடும்பம், மனிதன் மட்டும் இல்ல, மனிதன் மட்டுமா படைப்பு, மிருகங்கள், பறவை பட்சிகள், புழுபோக்குகள், தாவரங்கள், வனவிலங்குகள், இப்படி எத்தனையோ படைப்புகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல்வாழ் ஜீவராசிகள், இது எல்லாமே அல்லாஹ் படைப்பு. அல்லாஹ் படைப்பு, அந்த படைப்பு அல்லாஹ் குடும்பம். وَأَحَبُّهُمْ إِلَيْهِ وَأَنْفَأُهُمْ إِلَيْهِ. அந்த படைப்புகளிலே அல்லாஹுக்கு விருப்பமானவர் யார் தெரியுமா? படைப்புகளுக்கு பிரயோசனமாக இருப்பவர், படைப்புகளுக்கு நன்மை அளிப்பவர் தான் சல்லல்லாஹு சொன்னார். ஆகவே அல்லாஹோடுள்ள உறவை நான் அதிகரித்துக் கொண்டு செல்கிறேன், அது உண்மையா அது பொய்யா போலியா என்பதை விளங்கிக் கொள்றதுக்கு இவர் எப்படி அடியார்களோடு நடந்து கொள்றார்? ஏன் தெரியுமா சகோதரர்களே, இன்று ஒரு 500-600 பேர் குதுபா பிரசங்கம் கேட்கிறோம் என்றால், எங்களுக்குள் மட்டுமல்ல உலகத்தில் 700 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அதிலே 167 கோடி அல்லது 170 கோடி முஸ்லீம்கள். இந்த 700 கோடி முஸ்லீம் மனிதர்களுக்கு உள்ளாலும் ஒரு விசேட தன்மை இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வின் ரூஹில் இருந்து ஊதப்பட்டவர்கள் நாங்கள். சூரத்து சஜதாவிலே வெள்ளிக்கிழமை சுபுகிலே முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஓதுகின்ற சூரத்துல் சஜதாவிலே இந்த ஆழ்ந்த கருத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் கலகஹு வபதா கலகல் இன்ஸானி மின் தீன். எல்லாவற்றையும் மிக அழகாக படைத்த அல்லாஹ் மனிதனையும் களிமண்ணில் இருந்து படைக்க தொடங்கினான் என்ற வசன தொடரிலே வனஃபஹ ஃபீஹி மின் ரூஹி, தன் ரூஹில் இருந்து மனிதனுக்குள் ஊதினான். எனவே எந்த வகையிலும் எந்த வகையிலும் ரூஹிலிருந்து ஊதப்பட்ட மனிதர்களை புறக்கணித்துக் கொண்டு அவர்களோடு உள்ள உறவை வேறறுத்துக் கொண்டால் அவன் இருங்க இயலாது. இந்த உலகத்தில் மனிதர்கள் வித்தியாசமா வாழ்றாங்க. பல மதத்தவர், பல நிறத்தவர், பல மொழிகள் பேசுகின்றவர்கள், பல பண்பாட்டு கலாச்சார பின்புலத்தில் உள்ளவர்கள், அவர்கள் எல்லோருக்குள்ளும் ரூஹின் தன்மை இருக்கிறது. யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமகும் இன்தல்லாஹ் அத்காக்கும். மனிதர்களே, உங்களை ஒரே ஆணில் இருந்தும் ஒரே பெண்ணில் இருந்தும் படைத்தோம், பரஸ்பரம் அறிமுகமாகிக் கொள்வதற்காக உங்களை பல சமூகங்களாகவும் கோத்திரங்களாக வகுத்தோம். பன்மைத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழணும் இந்த நாட்டில். பேராதினைய பொட்டானிக்கல் கார்டன், தாவரவியல் பூங்காக்கு போனா வெளியே வாரதுக்கு மனசு வராது. கண்கொள்ளா காட்சி, எத்தனை மரங்கள், எத்தனை மலர்கள், அது ஒரு வர்ண ஜாலம் என்று சொல்லலாம். இப்படித்தான் இதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஒரு பூங்காண்டா இப்படித்தான் இருக்கணும். ஒரே வகையான மரங்கள் இருந்தால் அழுப்பு தட்டும் இல்லையா, ஒரே வகையான மலர்கள் இருந்தால் அது அழுப்பு தட்டும். ஆனா பல வகையான பல நிறங்களை உடைய மரங்களும் மலர்களும் இருந்தா கண்ணுக்கு குளிர்ச்சி, அது உள்ளத்துக்கு கவர்ச்சி இல்லையா? இதே மாதிரிதான் இந்த நாட்டில வாழ்கின்ற மக்கள் உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்றாங்க. அல்லாஹ் ஏற்றுக் கொண்டிருக்கிறான் இந்த பன்மைத்துவத்தை, தெரியுமா? அல்லாத அட்டாட்சிகள் உள்ளதுதான் வானங்கள் பூமியை படைத்திருப்பது, நீங்கள் பல நிறத்தவராக இருப்பது, பல மொழிகள் பேசுவது, அல்லாவே சொல்றார் பல நிறத்தவராக இருப்பது, பல மொழிகள் பேசுவது அல்லாட அற்புதம், மோஜிசா. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கோ, இந்த மனிதர்களோடு உள்ள உறவை சீர் செய்து கொள்ளுங்கோ. மனிதர்கள் மட்டுமில்ல, இந்த உலகத்தில் எப்படி எல்லாம் படைப்பு, அதெல்லாம் உறவை சேர்ந்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு அல்லாட தூதர் ஒரு பயணத்தில் உஹது மலையை பார்க்கிறாங்க. ஹாதா உஹதுன் யுஹிப்புனா வ நுஹிப்போ, இதோ உஹது மலை தெரிகிறது, நாங்கள் அதை நேசிக்கின்றோம், அது எங்களை நேசிக்கிறது என்று சொல்லலாம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹோடுள்ள ஒரு சீரா இருக்குதா? அல்லாஹோடுள்ள உறவு சீரா இருக்கிறது தைரியமா எப்ப சொல்வோம்? அடுத்த மனிதர்களோடு உள்ள உறவை பேடி கொள்ளுங்கோ. எங்களுக்குள் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுடைய உடலுக்குள்ளும் அந்த இரத்தத்தில் இரண்டு பேரின் இரத்தம் கலந்திருக்கிறது. அந்த இரத்தத்தின் சொந்தங்கள் தான் நாங்கள். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். சரி, யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃபஸி வாஹிதா وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا. மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் தான் உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான், பின்னர் அதன் துணையை படைத்தான். அவ்விருவரிலிருந்தும் அநேகமான ஆண்களையும் பெண்களையும் படைத்து பல்வி பெருகச் செய்தான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இரத்த உறவையும் பயந்து கொள்ளுங்கோ. முதன்மையான இரத்த உறவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் இரத்தம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தின் இரத்தம். எனக்குள்ளும் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது, இந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்குள்ளும் அந்த இரத்தம் இருக்குது. அந்த இரத்தத்தை பேணி வாழுங்கள். மர்ம நாள்ல ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஆதமுடைய மகனே, சாப்பாடு கேட்டு வந்தேன், நீ சாப்பாடு தரையிலேயே ரப்புலான மீன், நீதானே எங்களுக்கு சாப்பாடு போடுறவன், உனக்கு எப்படி நான் சாப்பாடு தர முடியும்? உன்னுடைய வீட்டை நோக்கி ஒரு பஞ்ஞானி வந்தான், அவன் உணவு கேட்டான், நீ உணவு கொடுக்கவில்லையே, உணவு கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் என்னை கண்டிருப்பாய். ஆதமுடைய மகனே, நான் சுகவீனமுட்டிருந்தேன், என்னை சுகம் விசாரிக்க வரவில்லையே, ரப்புலான மீன் நீதானே சுகம் தருபவன், உனக்கெப்படி நோய் ஏற்பட முடியும்? இந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான், அவனை நீ நோய் விசாரிக்க செல்லவில்லையே, சென்றிருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய். ஆதமுடைய மகனே, தண்ணீர் கேட்டு வந்தேன், நீ தண்ணீர் தரவில்லையே, ரப்புலான மீன் நீதானே தண்ணீர் தருவது, நாங்கள் எப்படி உங்களுக்கு உனக்கு தர முடியும்? இந்த மனிதன் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டு வந்தான், நீ கொடுக்கவில்லையே, கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் அவனை நீ கண்டிருப்பாய். சஹி முஸ்லிம்ல வார் இந்த ஹதீஸ் எதை சொல்றது? அடியார்களோட உறவை சீர் செஞ்சு கொள்ளுங்கோ. சீர் செஞ்சு கொடுத்தா வரையலும் வகையில் வருகை நின்று போனது. ஒரு காலகட்டத்தில் ஏக்கத்தோட கவலையோட வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வல்ல ரப்பு என்னை கைவிட்டு விட்டானா, என்னை வெறுத்து விட்டானா, கவலையின் உச்சகட்டத்துக்கு போய் உள்ளம் நொந்து போயிருக்கிறார்கள். ஜிப்ரீலின் வருகை நின்று விட்டதே, வகி வருகிறது. அந்த நொந்து போன உள்ளத்துக்கு ஔடதமாக வருகிறது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா வல்லைலி இதா ஸஜா மா வத்தஅக ரப்புக வமா ஃபலா. முற்பகலின் மீது சத்தியமாக, மூடிக்கொள்கின்ற இரவின் மீது சத்தியமாக, உங்களுடைய ரப்பு உங்களை கைவிடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. எப்படி இருந்திருக்கும் இந்த வகையின் வருஷிப்பு அந்த உள்ளத்திலே நடக்கிறது. உள்ளம் குளிர்ந்து போனார்கள் அல்லாஹ்வின் தூதர். பிறகு அல்லாஹ் சொல்றான், நபியே ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களை கைவிட இல்லை. கவலைப்பட்ட மனுஷனுக்கு ஆறுதல் சொல்வோமே, கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் வாரதான் உங்களுக்கு வந்துக்குது, இந்த நோய் சுகமா போயிடும், கவலைப்படவானா? சரி, வாழ்க்கை என்றால் இப்படித்தான், இன்பம் வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும் என்று ஆறுதல் சொல்வோமே. ரப்புல் அர்ஷ் அந்த உத்தம தூதருக்கு சொல்றான், பழைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முகம்மது, ஏழையாக இருந்தீர்கள், உங்களை தண்ணீரை உள்ள மனிதனாக நாங்கள் ஆக்க இல்லையா? அல்ல கேட்டான். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்ல நிலை வந்தது. உபஜதக்கத்தாலன் பஹதா, மக்களுக்கு வழிகாட்ட தெரியாத நிலை நின்றீங்களே, அப்ப வழிகாட்டினான் அல்லவா, அந்த ரப்பு எப்படி உங்களை கைவிடுவான்? அந்த ரப்பு எப்படி நீங்க வெறுப்பான், கவலைப்படவானா? உங்களோட நான் இருக்கிறேன் சொல்லிட்டு அந்த சூறாவில் ரெண்டு பேரை சொல்றான், வகையற்றவர்கள் ரெண்டு பேரை.
فاما اليتيم فلا تقهر واما السائل فلا تنهر
யதீம்களை நீங்கள் ஆக்கிரமிக்க வேண்டாம், யதீம்களை நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம், ஆதிக்கம் செலுத்த வேண்டாம், கேட்டு வருகின்ற மனிதர்களை விரட்ட வேண்டாம். என்ன விளங்குது இதுல? ஏற்கனவே ஒரு ஹதீஸ சொன்னேன், மறுமை நாள் சொன்ன ஹதீஸ் இது சூரத்து முஹா. அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி என்னை நோக்கி நின்னீங்களோ ஏக்க பெருமிச்சோட, ரப்பு கவலை, ரப்பு கைவிட்டுட்டானா இந்த மாதிரி உலகத்தில் இந்த வசனம் இறங்குற நேரம் நிறைய பேர் முஸ்லிம்கள் இல்ல சகோதரர்களே, சரி முஸ்லிம்கள் இல்ல, முஸ்லிம் யத்தீமை ஆக்கிரமிக்க வேண்டாம், முஸ்லிம்கள் உள்ள யாராவது கேட்க வந்தால் விரட்ட வேண்டாம், அதெல்லாம் சொல்லல. அது யாரா இருந்தாலும் சரி விரட்ட வேண்டாம். அப்ப அல்ல என்ன சொல்றான், இந்த உறவுகளை பேணிக்கொண்டு என்ன நோக்கம் இல்லை, இது இரண்டாவது உறவு. சரி, மூன்றாவது உறவு உண்மையிலேயே வாழும் நிலத்துடனான உறவு. நான் வாழ்ற நிலம் இருக்கிற இந்த தாயகம், இந்த பூமி, இதோடு உள்ள உறவு, அல்லாவோடு உள்ள உறவு, அடியார்களோடு உள்ள உறவு, நான் வாழ்ற இந்த நிலத்துடனான உறவு. ஏன் இந்த நிலம் அல்லாஹ் படைச்சது, அல்லாஹ் தஆலா தாயக பூமியை பற்றி குர்ஆன்ல சொல்றாங்க, தாயக பூமியில வாழ்ற மக்களை வெளியேற்றுவது உண்மையில் அது ஒரு கிரிமினல் குற்றம். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ لَا تَسْفِكُونَ دِمَاءَكُمْ وَلَا تُخْرِجُونَ أَنفُسَكُمْ. யூதர்களிடம் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி எடுத்தான், உங்களிடம் நாங்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்தோம், நீங்கள் உயிர்களை கொலை செய்யக்கூடாது, உங்களை நீங்கள் தாயக பூமியிலிருந்து வெளியிட்டு விட கூடாது. தாயகத்து குர்ஆன்ல சொல்ற பேர் தியார். தாருன் என்றா அரபுல வீடு, தியாருண்டா வீடுகள், வீடுகள் உள்ள இடம் தான் தாயக பூமி. அல்லாஹ்விட தூதர் மக்காவை மதிச்சாங்க, மக்காவின் நிலத்தை நேசித்தார்கள், மக்காவின் மலைத்தொடர்களை நேசித்தார்கள், மக்காவின் பாலை நில பெருநில பரப்பை நேசித்தார்கள், மக்காவது எல்லாத்தையும் நேசித்து ஹிஜ்ரத்தின் பொழுது மக்கா ஒருமுறை பார்த்துட்டு சொல்றாங்க, வல்லாஹி இன்னக்கி லஹைரு அர்தில்லா வஹப்பு அர்தில்லா இலல்லா வலவுலா அன்னி உக்ரிஜ்து மின்கி மா கரஜ்து. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் பூமியிலே நீ மிகச்சிறந்த பிரதேசம், அல்லாஹுக்கு மிக விருப்பமான பிரதேசம், உன்னிலிருந்து நான் வெளியேற்றப்படுகிறேன், அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராமல் இருந்திருந்தால் உன்னை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன் மக்காவே. இந்த ஹதீஸ் திருமதி நசா இப்னு மாஜா ஹாக்கிமில் பதிவாகிறது. அப்படி நேசிச்சாங்க. தாயகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கும் அந்த தாயகத்துக்கும் உள்ள தொடர்பு, தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு சகோதரர்களே. நாங்க பாகிஸ்தான்ல பிறந்த மக்கள் இல்ல, நாங்க வளைகுடாவில் பிறந்த மக்கள் இல்ல, நாங்க அரபு நாட்டில் வாழ்ந்த மக்கள் இல்ல, சில நேரம் எங்களுடைய மூதாதையர்கள் அரபு வணிகர்கள், அந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம். இந்த நாட்டினுடைய உலமாக்களை பற்றி விசாரிக்கிற நேரம், வரலாற்றை புரட்டுற நேரம், ஆன்மீக பணி புரிந்தவர்களை புரட்டுற நேரம், இந்த நாட்டுக்கு யமன் தேசத்திலிருந்து கூட அந்த காலத்தில் ஷேக்குமார் வந்து இந்த மாக்க பணி புரிந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அரபு நாடா இருக்கலாம், அரபு வணிகர்கள் இங்க வந்து கலப்பு திருமணம் செய்து நாங்க இங்க தானே பிறந்தோம். இது எப்படி நாங்க அந்நிய பூமி என்று சொல்றது? அது சொல்லே பாவிக்க கூடாது. தமிழ்ல அந்நியம் என்று சொன்னா எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. ஒரு அந்நிய மனுஷன் நம்ம ஊருக்கு வந்திருக்கிறான்னு சொல்றோம், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கும் எங்களுக்கும் முன் பின்தொடர்பு இல்லை அப்படியா? இந்த நாட்டுக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லையா? மக்கா அவன் நேசிச்சாங்க. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனாங்க இல்லையா, அங்க போயும் அல்லாஹ்வும் தூதரும் சஹாபாக்களும் மக்காவை மறக்கவில்லை. மதீனாவுக்கு போன உடனே ஒரு காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சல் வந்த நேரம் கவிதை பாட தொடங்கினாங்க. காய்ச்சல் ஓவர சிவியரா இருக்குது, வாய் புலம்புறாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை சம்சாரிக்க போனாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப பிலால் கவிதை படிக்கிறார்,
الا ليت تاريح الابيت ليله بواد وحولي ابخر وجليل وهل اردنا يوما مياه من جنه وهل تبدون لي شامه وتطيل
ஒருநாள் இரவேனும் அந்த பள்ளத்தாக்கு அருகே நான் கழிக்க வேண்டுமே. என்னை சூழ இருபர் ஜலீல் என்ற மரம் செடி கொடிகள் இருக்க வேண்டுமே. ஒரு நாளேனும் மிஜன்னா என்ற நீர்நிலைக்கு பக்கத்தில் நான் வர வேண்டுமே. ஷாமா துபைல் என்ற மலைத்தொடர்கள் தெரிய வேண்டுமே. இதெல்லாம் எங்க இருக்கிறது? மக்காவுல. சரி, மதீனாவுக்கு போனா மதீனா என்ன செஞ்சாங்க? மதீனாவை கூட அந்நிய பூமியா அல்லாட கூதரும் ரசூல் சஹாபாக்கள் பார்க்கல. பிரஜா உரிமை பெற்று சென்ற அந்த மதீனா பூமியை கூட உள்ளத்துக்கு உவப்பான பூமியா பார்த்துட்டு துவா செய்யறாங்க அல்லாட தூதர். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹப்பினா மக்கத் அவ் அஸத் வஸஹ்ஹா. யா அல்லாஹ், இந்த மதீனாவை எங்கள் உள்ளத்துக்கு விருப்பமான பூமியாக ஆக்கிவிடு. நாங்கள் மக்காவை நேசிப்பதை போல அதைவிட அதிகமாக மதீனாவை எங்களுடைய உவப்புக்குரிய பூமி ஆக்கிவிடு. இந்த மதீனாவில் இருக்கின்ற காய்ச்சலை நீக்கி அதை ஆரோக்கியமாக மாற்றிவிடு. இன்னொரு துவா செய்யறாங்க, மதீனாவின் பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வாயாக, மதீனாவின் விளைச்சல்களில் பரக்கத் செய்வாயாக, இங்கு நிலவுகின்ற காய்ச்சலை காவி சென்று ஜுஹுபாவிலே விட்டு விடுவாயாக. ஆக ஒரு முஸ்லிம் இந்த தாயகத்தை நேசிக்கணும். இந்த வாழ்ற மனிதர்கள், பௌத்தர்கள், தமிழர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், நேசத்துக்குரியவர்கள், இங்கு இருக்கின்ற மலைத்தொடர்கள், நீர்வீழ்ச்சிகள், இங்கு இருக்கின்ற மணல் பரப்பு, நீர்வளம், நிலவளம் எல்லாம் எங்கள் நேசத்துக்குரியவை, கண்ணியத்துக்குரியவை. இது இஸ்லாம் சகோதரர், இது இஸ்லாம். எங்களோட தாயக பூமியோடு உள்ள தாயக கோட்பாடு இது. எனவே தாயகத்தோடுள்ள உறவு மிக முக்கியமானது, கண்ணியத்துக்குரியவர்களே. அதே மாதிரி மூன்றாவது ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு என்னென்று சொன்னா, உண்மையில் இந்த நாட்டின் சட்டத்துடனான உறவு. நாடு என்ற ஒன்று இருக்குது. நான் உடனே சொன்னது தாயகம், உமாக்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு மாதிரி தான். சரி, நீங்க வெளிநாட்டுக்கு போன மக்கள் இருக்கிறீங்க, போய் வந்து சொல்லுவீங்க எங்கட நாட்டை போல ஒரு நாடு இல்லப்பா. இந்த நாட்டுக்கு சுற்றுலா வார ஆட்கள் சொல்றாங்க ஸ்ரீலங்கா ஒரு சொர்க்கம் என்று சொல்லு. இந்தியாவில் இருந்து ஒரு மார்க் அறிஞர் வந்தார். அவரு மலையக பகுதிக்கு கூட்டிக்கிட்டு சென்ற பொழுது இதுவரையிலே அங்கிட்டு அவருடைய இந்த பசுமையை கண்டுட்டு அதிர்ச்சி விட்டு சொல்றாரு, அல்லாஹ் அல்லாஹு தாலா படைச்சு இதுங்க கொடுத்து வச்சாளுக்கப்பா ஸ்ரீலங்கா இருக்க இவ்வளவு வனப்பான பிரதேசமா ஸ்ரீலங்கா. நாங்க கோங்கிரீட் மரங்களுக்கு இடையில் வாழ்கிறோம். மும்பாயில அபிவிருத்தி என்ற பேரத்துல எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கி கோங்கிரீட் தூண்களுக்கு மத்தியில கோங்கிரீட் மரங்களுக்கு இடையில வாழ்றோம். நீங்க கொடுத்து வச்ச ஆழ்த்தப்பான்னு சொன்னார். உண்மைதான், முற்றத்து மல்லிகைங்களுக்கு மணக்க மாட்டேங்குது. ஆனா உண்மையில் ஸ்ரீலங்கா அப்படி அல்ல படைச்சு எங்கட கையில தந்திருக்கிறார். எனவே இந்த பூமிய வளமுள்ள பூமியா மாற்றது எங்களுக்கு பொறுப்பில்லை. இன்னைக்கு மேதகு ஜனாதிபதியுடைய கையில ரெண்டு எஜெண்டா வச்சு கொண்டிருக்கிறாரே, ஒன்று சூழல் பாதுகாப்பு, சரி, இரண்டாவது போதை பொருளற்ற நாடு. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அறிஞர்கள் சொல்வாங்க முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் வாழ்ற இடத்துல மூன்று உரிமை இருந்தா நாட்டுக்கு விசுவாசமாக சட்டத்தை மதிச்சு அவங்க நடப்போம். என்ன மூணு உரிமை? குர்ரியத்துல் இக்திகார் மத உரிமை, குர்ரியத்துல் ஷரக்கா நடமாடும் உரிமை, குர்ரியத்துல் இமாரா நாட்டை வளப்படுத்த உரிமை. இந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? மதத்தை பேசுறோம், மத பிரச்சாரம் செய்யறோம். அண்மை காலங்கள்ல இனத்துவவாதிகள் ஏதாவது சொன்னாலும் கூட இந்த நாட்டு அரசியல் யாப்புல மத சுதந்திரம் எங்களுக்கு இருக்கு. இந்த நாட்டுல எங்க இருந்தும் எங்கேயும் போகலாம், கல்வி தேடி போகலாம், பிசினஸுக்கு போகலாம், உழைக்க போகலாம், சுற்றுலா போகலாம். சரி, தௌத்துடைய பணிக்காக போறோம், தடை. இந்த நாட்டை வளப்படுத்துறது எங்களோருக்கும் உள்ள பொறுப்பு. நில வளம், நீர் வளம், இது பாதுகாக்கிற சுதந்திரம் எங்களுக்கு தரப்பட்டது. எனவே இந்த நாட்டு சட்டத்தை நாங்க மதிச்சு நடக்கக்கூடிய ஆட்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே நாங்க ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சிருக்கிறோம், வாக்கு அளிப்பதன் மூலம் வாக்குரிமையை செலுத்தி எங்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அவங்க சட்டத்தை ஏற்றாங்க. நாட்டு மக்களோட நலனுக்காக போதை பொருள் எதிர்ப்பு அது இஸ்லாத்துல ஹராம், அதுக்கு இந்த நாட்டுல சட்டம் இருக்குது. போதை பொருள் பாவிக்கிறா விக்கலாது, இதுல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த சட்டத்தை மதிக்கிறதுல இமிகிரேஷன் சட்டம் இருக்குது, இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தாலும் சட்டம் இருக்குது. இதுல என்ன பிரச்சனை இருக்குது எங்களுக்கு மதிக்காமதுக்கு? மோட்டார் போக்குவரத்து சட்டம் இருக்குது, இது இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தாலும் இருக்கும். ஹெல்மெட் போடணும், டாக்குமெண்ட் ஸ்டைல் இருக்கணும். இதுல என்ன பிரச்சனை இருக்குது? சிவில் நிர்வாக சட்டம் இருக்குது. சரி, எங்களுக்கு இந்த முஸ்லீம் பர்சனல் லோ, முஸ்லீம் தனியார் சட்டம் என்று தந்திருக்கிறது கவர்மெண்ட், இதெல்லாம் மதிக்கணும். அல்லாஹ் தூதர் ஜாஹிலிய காலத்துல ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அங்க பெரிய குறைசி தலைவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க, என்ன டிஸ்கஷன் நடக்குது? இதுக்கு பிறகு இந்த மக்காவுல வெத்தாறு ஓடக்கூடாது, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அநியாயம் செய்தவர்களை தட்டி கேட்க வேண்டும். அப்துல்லா இப்னு ஜதான் என்ற குறைசி தலைவர் வீட்டுல அல்லாத தூதரும் குந்திக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப நபி அதுக்கு முந்தி ஹர்புல் சிஜார்ந்த ஒரு யுத்தம் நடந்தது, குறைசிக்கும் குறைசி குலத்துக்கும் இரு குலத்துக்கும். அந்த யுத்தத்துல தன்னுடைய படையின் சார்பாக யுத்தம் செய்த வீரர்கள் எரிகிற அம்புகளை எடுத்து கொடுக்கின்ற வேலையை செஞ்சு கொடுத்து கொண்டிருந்தாங்க முகமது சலா. அப்ப கொஞ்சம் அவரு இளவயசிக்காரர், ரசுல்லா நபியா இல்ல. அதுக்கு பிறகுதான் இந்த சங்க அமைக்கிறாங்க. நபித்துவம் கிடைச்ச பிறகு சொன்னாங்க, சிவத்த ஒட்டகைகளை தந்தால் கூட அது எனக்கு விருப்பம் இல்லை, என்ற சங்கம் தான் எனக்கு விருப்பம். மீண்டும் ஒருமுறை இஸ்லாத்திலே யாராவது அழைத்தால் அந்த சங்கத்தை அமைச்சு கொண்டு அதுல நான் முதலாவது மெம்பர்ஷிப் எடுப்பேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சீராவிலே சொல்லப்பட்ட கதைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தூதர் ஜாகிலிய சட்ட ஒழுங்குகளை மதிச்சாங்க. சால்பில் இருந்து வாராங்க அடிபட்டு கொண்டு தந்த வழக்கு மகன் செய்து கல்யாணம் வந்தது பிறகு உள்ளுக்கு போகலாம், மக்கள் போனா திரும்ப அடிப்பாங்க. அல்லாஹ் தூதர் ஜாகிலிய சட்ட மரபு ஞாபகம் வந்தது. குறைசி குல தலைவர் ஒருவர் ஒருவர கையை பிடிச்சு கொண்டு போய் கௌபாக்கு முன்னிலையில வச்சு, இவருக்கு நான் பாதுகாப்பு, யாரும் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஒன்னும் செய்ய மாட்டாங்க. உடனே ரெண்டு பேருக்கு தூது அனுப்புனாங்க, என்ன பாதுகாக்க இயலுமா? அல்லாத தூதர் அவங்க ரெண்டு பேரும் மறுத்துட்டாங்க. ஏலா பிறகு முசைபுன் அதி என்ற மனிதருக்கு தூது அனுப்புறாங்க, என்ன பாதுகாக்க இயலுமா? உடனே அவர் ஒத்துக்கொண்டார், சொன்னாங்க மக்காக்குல வாங்க, மற்ற ஏற்பாடு நான் செய்யறேன் என்று சொல்லு. தந்த மகன்மாருக்கு சொன்னார், தானும் ஆயுதம் தரிச்சார், வால் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கவசம் எல்லாம் போட்டுக்கொண்டு மகன்மாருக்கு சொன்னார், நீங்க எல்லாம் ஆயுதங்களை கையில வச்சு கொள்ளுங்கோ, முகமது வருவார், நீங்க தான் மெய்ப்பாதுகாவலர்கள், நான் உத்தகத்துல வருவேன். அல்லாட தூதரையும் வளர்க்கு மகனை நடுவுக்க விட்டு முன்னாலும் பின்னாலும் பொடிகார்டு, யார் மூத்தது முன்னாடி இஸ்லாத்த தருவாத குறைசி தலைவர், அல்லாஹ்வுடைய தூதரை நன்றாக படித்த மனிதர், பண்பாட்டு பெருமானன் என்று விளங்கிய மனிதர் மக்காவுக்கு போயிட்டு கௌபாக்கு முன்னிலையில ஒட்டகத்தை எழுந்து சொல்றார், முகம்மது என்னிட பாதுகாப்பில் இருக்கிறார், யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. நினைக்கிறேன் அபு சுஃபியான் இல்ல அபு ஜஹல் நினைக்கிறேன், அவர் வந்து கேட்கிறார், முதைம் முகம்மது உங்களோட பாதுகாப்புலையா இல்ல சும்மா உங்களுக்கு பின்னுக்க வந்தாரா, எந்த பாதுகாப்புல இருக்கிறார்? அப்படியா என்று அவர் அமைதியா போனார். அல்லாட தூதர் கௌபாக்கு போய் ஹஜ்ரல் அஸ்வதுக்கல்ல முத்தமிட்டு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு வீட்டுக்கு போனாங்க. வீடு வரைக்கும் முசைதுபுன் அதீத பிள்ளைகள் மெய்ப்பாதுகாவலர்களா போனாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, காபிர் சொத்து கருப்பட்டு என்று நடக்கல அல்லாட தூதர். எனவே இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை, இஸ்லாமிய சரியா சட்டத்தை மதிக்கிறத போல இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்தை மதிப்போம். முஸ்லிம்கள் செறிந்து வாழ்ற பகுதியில சில நடத்தை பிறகு இருக்குது. மோட்டர் பைஸ்கில் மூணு கொடியமார் போவாலும் ஹெல்மெட்டும் இல்லை, டாக்குமெண்ட்ஸும் இல்லை, டிராபிக்கும் அவங்களுக்கு முரண்டல் பிரச்சனை. இஸ்லாம் ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க அக்ரிமெண்ட் செஞ்சா அதை முழுமைப்படுத்துகிற ஆட்கள் வல்லதீனகும் லி அமானாத்தின் வாஹிதிஹிம் ராஊன். மூமின்கள் அமானிதம் பேணுவார்கள், உடன்படிக்கை சரியாக பேணுவாங்க. கண்ணியத்துக்குரியவர்கள் அந்த சட்டங்கள்ல யார் பார்லிமெண்ட்ல ஏற்றாங்க, பார்லிமெண்ட்ல எம்பி மினிஸ்டர் யார், நாங்க எடுத்தாங்க சார், நாங்க ஓட் பண்ணி அனுப்புறோம். அப்ப நாங்க எக்ரிமெண்ட், நாங்க தான எக்ரிமெண்ட்டுக்கு காரணமா இருந்தால் சார், இதை நாங்க எப்படி அந்த சட்டத்தை உடைக்கிறது? எனவே இது காலத்தின் தேவை. கடைசியாக நாட்டு அரசாங்கத்துடனான உறவு எப்படி? கண்ணியத்துக்குரியவர்களே, கவர்மெண்ட் எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லாட்சி வரணும் எங்களுக்கு. அது எந்த கொள்கை உடையவோ அரசும், சில இடம் மார்க்சிஸ்ட் வருவாங்க, சில இடம் ஜனநாயகவாதிகள் வருவாங்க, அவங்களோட கொள்கை எல்லாம் மாறணும், மாறினாத்தான் நாங்க நல்ல வேலை சாப்பிட இல்லை. நாட்டில எந்த அரசாங்கம் வந்து நன்மைக்கு அழைச்சால் முஸ்லிம்கள் தான் முதல் சாப்பிட நிற்கணும். எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் பிரச்சனை இல்லை. நன்மைக்கும் தக்குவாக்கும் ஒத்துழைப்பு கொடுங்கோ, பாவத்துக்கும் அத்துமீறலுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காதீங்கோ. எனவே நாட்டுல மக்கள் நலன் கருதி நிறைய திட்டங்கள் கொண்டு போறாங்க முன்னுக்கோ. அதுல ஒன்றுதான் ஏற்கனவே சொன்ன சூழல் பாதுகாப்பு திட்டம், போதை பொருளற்ற நாடு. இப்படி வந்தா இது இஸ்லாத்துக்கு உரணில்லை, ஒத்துழைக்கிறது என்ன பிரச்சனை? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் அந்த கால முஸ்லிம்கள் வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த கால முஸ்லிம்கள் மன்னர் ஆட்சி காலத்திலும் தான், காலனித்துவவாதிகள் வந்த காலத்தில் தான், இங்கிலீஷ் ஹாலண்ட் போர்த்துகீசர் வந்த காலத்தில் தான் முஸ்லிம்கள் இந்த நாட்டு மன்னர்களோடும் இந்த நாட்டு கவர்மெண்டோடும் விசுவாசமாக நடந்தாங்க, தேசப்பற்றார்களாக நடந்தாங்க, சுதேசிகளாக நடந்தாங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்கள், நேரம் இடம் கொடுக்காது. எந்த அளவுக்கு என்றால், அந்த காலத்தில் வாழ்ந்த சாதாரண பொது மகன் கூட நாட்டுக்கு விசுவாசமாக நடந்தான். டாக்டர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் அண்மையில் இந்த நாட்டில் இருந்து மறைஞ்சு போனாரு. ஒரு பெண் ஒரு வரலாற்று ஆசிரியர், அவர் லோனா தேவராஜா ஸ்ரீலங்கன் முஸ்லிம் என்ற நூல்ல அழகா எழுதியிருக்கிறார் எந்த அளவுக்கு மன்னர்களுக்கும் முஸ்லிம்களுக்கு இடையில உறவு இருந்தது என்று சொல்லி. இப்படி பலர் எழுதியிருக்கிறாங்க. கோர்ட்டு கேசர் வந்த நேரம் இந்த நாட்டு மன்னர்கள் சில நேரம் சமரசம் செய்ய போனாங்க பெரும் படை பட்டாளங்களோட. அப்ப முஸ்லிம்கள் சொன்னாங்க, இது சரி வராது, நாங்கள் இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள், அவங்க காணத்துவாதிகள், வாங்க சேர்ந்து அடிப்போம் என்று முஸ்லிம்கள் போராடிய வரலாறு இருக்கிறது. சரி, சாதாரண மனிதன் ஏராவுரை சேர்ந்த உமர் லப்பை பணித்தர், ஒரு யானை வளர்க்கிறவர், பணித்தர்ந்தா யானை வளர்க்கிறவர், தன்னை யானையை பிடிச்சி தலதா மாளிகைக்கு கொடுத்தார், திரும்ப ஓடி வந்தது, திரும்ப பிடிச்சு கொடுத்தார். இந்த 1000 ரூபாய் நோட்டுல ஒரு யானை பாகனும் ஒரு யானை நிற்கும், அதை பாருங்க, அவர்கிற போட்டோ தான் போட்டிக்கிறாங்க. விசுவாசம் நடந்தாங்க. இந்த நாட்டில வணிகத்துறையில, வர்த்தகத்துறையில, மாணிக்கத்தல் வியாபாரத்துறையில, மருத்துவ துறைகள்லாம் முஸ்லிம்கள் கொடி கட்டி பறந்தாங்க. காலியில யூனானி வைத்தியர் ஒரு இருந்தார், மன்னர்கள் சொன்னாங்க நீங்க எங்கட கண்டி ராஜ்யத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவரை வரவழைச்சி அவருக்கு ஒரு கிராமத்தை கொடுத்தாங்க, தஸ்தர் என்று சொல்லி கிராமம். இன்று அக்குரண கலகத்தில கண்டியில முஸ்லிம்கள் வாழ்றாங்கண்டா, அந்த மன்னர்கள் இந்த நாட்டு முஸ்லீம்கள் செஞ்ச பங்களிப்பா கொடுத்த அன்பளிப்பு. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். இந்த நாட்டில மெலே முஸ்லீம்களோட பங்களிப்பை தனியாளுகிறாங்க. நூர்தீன் என்ற மனிதர் ஆங்கிலேயர்களின் படையில வந்தார். அந்த நாட்டு ஸ்ரீலங்காவில் இருந்த அந்த மன்னன் அவங்களை கைப்பற்றி கைது செய்து அரெஸ்ட் பண்ணிட்டார். சொல்றான், நூர்தீன நீங்க தலைவன் நினைக்கின்ற, ரெண்டாவது அந்த படையை விட்டுட்டு எங்கட படையில நீங்க சேர்ந்து கொள்ளும். நூர்தீன் சொன்னார், நாங்க அல்லாஹுக்கு தலைவன்கிற ஆள்கள், சுஜூது செய்யற ஆள்கள், அது எங்களுக்கு செய்யலாது. நான் இங்கிலீஷ் படையில விசுவாசமா வந்திருக்கிறேன், அவங்களுக்கு துரோகியா இருக்கவும் நான் அல்ல. முஸ்லீம்கள் விசுவாசிகள், நம்பிக்கை நாணயம் அமானிதம் பேன்றவங்க. தச்சு அவர் கொல்லப்பட்டார், அந்த அரசன் கொண்டார். அவர் சொன்னாரு, நான் துரோகமும் செய்ய மாட்டேன், என்னுடைய தலை அல்லாஹுக்கு தான் சுஜூது செய்யும். இந்த வரலாறு சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனா இந்த அஞ்சு உறவையும் பேண வேண்டிய பொறுப்பு. அல்லாஹோடு உள்ள உறவு, மனிதர்களோடு உள்ள உறவு, நிலத்துடனான உறவு, அதே போல இந்த நாட்டு சட்டத்துடனான உறவு, இந்த நாட்டு அரசாங்கத்துடனான உறவு. அந்த உறவுல சரியத்தை மீறாத வகையில நன்மைக்கு யார் அழை கொடுத்தாலும் நாங்கள் செய்வோம், நல்லதை செய்வோம். நல்லதை செய்யும் என்று குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலை, இந்த உறவுகள் இந்த காலத்துல பேணப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உறவுகளை பேணக்கூடிய மனிதர்களா எங்களை ஆக்கி விடுவானாக.